இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று, மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுடைய இந்த பயணம் வந்து மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சது. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம ஆத்மாவை பத்தி நம்ம பேச போறோம். ஏன்னா நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு விடை எந்த கேள்வியிலிருந்து வந்தது அப்படின்னா, நான் யார், ஹூ ஆம் ஐ அப்படின்ற அந்த கேள்விதான். இந்த ஒரு கேள்வி நம்மளை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கோம், எவ்வளவு தூரம் நம்மளை குழப்பிருக்கோம் அப்படின்றது நமக்கே தெரியும். இந்த கேள்விக்கு ரொம்ப சிம்பிளா லாஜிக்கா ஒரு பதில் கிடைச்சது, அதுதான் நான் ஒரு ஆத்மா. ஆத்மா அப்படின்ற ஒரு வார்த்தை ஏதோ ஒரு பேய், பூதம் இப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த ஒரு வார்த்தையே வந்து ஏதோ ஒரு பயப்படுற மாதிரி ஒரு ஒரு அனுபவத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தி இருந்தது. ஆனா இன்னைக்கு ஆத்மா அப்படின்னா என்ன, அதுக்கு ஒரு முழுமையான அர்த்தம் என்னன்னா, நான் ஒரு தூய்மையான, அமைதியான, அன்பான ஆத்மா அப்படின்றது தான் அர்த்தம். தொடர்ந்து இதை பத்தி நம்ம பேசலாம். இன்னைக்கு அதுக்காக எப்பவும் போல நம்மளுடைய சக பயணியா நமக்கு வழிகாட்டுறதுக்கு வந்திருக்காங்க பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
ஆத்மா அப்படின்னா வந்து ஏதோ பேய், பூதத்தை சொல்ற மாதிரி நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னோர்களும் சரி, இல்ல எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி, இப்படிதான் வந்து எனக்கு ஒரு தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து ஏற்படுத்தி இருந்தாங்க. ஆனா நீங்க தான் சொன்னீங்க, ஆத்மா அப்படின்னா ரொம்ப பரிசுத்தமான, தூய்மையான, அன்பான, அமைதியான ஆத்மா, நம்ம எல்லாமே வந்து ஒரு இயல்பான குணம் அப்படின்னு. இத பத்தி எங்களுக்கு மேலும் சொல்லுங்களேன்.
ஆத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோருமே ஒரே மாதிரியானவங்க தான். எல்லா ஆத்மாக்களுமே தூய்மையான, அந்த ஏழு குணங்கள் நிரம்பின ஆத்மாக்கள் தான். இப்போ நாம வந்து சத்சங்கங்களுக்கு போறோம், பல விதமான கூட்டங்களுக்கு போறோம், அங்கே மட்டும்தான் நாம வந்து ஆத்மா அப்படின்றத பத்தி கேள்விப்படுறோம். அதுக்கப்புறமா அதை விட்டு வெளியில வந்துட்டோம்னா நாம அதை மறந்து போயிடுறோம். அதனாலதான் நமக்கு ஆத்மா அப்படின்னா என்ன, ஆன்மீக உணர்வு அப்படின்னா என்ன அப்படின்றதை நாம அனுபவம் செஞ்சது கிடையாது. பலவிதமான விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. நியர் டெத் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது மரண வாயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆத்மா ஒரு சில நிமிடங்களுக்கு வந்து அந்த உடலை விட்டு கூட போயிட்டு இருக்கும், மீண்டும் வந்து அந்த ஆத்மா உடலுக்கு வரும்பொழுது உடலில் இருந்து வெளிப்பட்டப்போ இருந்த அத்தனை அனுபவத்தையும் மீண்டும் அது சொல்லும். அதை பற்றி பல விதமான தகவல்கள் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. ஆத்மா உடலை விட்டு வெளியேறும் பொழுது அது வந்து மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கு. அதாவது இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த நோயாளியினுடைய உடல்ல இருந்து ஆத்மா வெளியேறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்மா அங்கேதான் இருக்கும். அங்க இருந்துட்டு அந்த டாக்டர்ஸ் பேசுறத, என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத எல்லாம் தெளிவாக, மிக நுணுக்கமாக பார்க்கும். ஆத்மா உடலுக்குள்ள இருக்கும் பொழுது பல விதமான கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. உதாரணத்திற்கு அந்த ஆத்மா வந்து, மருத்துவர்கள் வந்து மருத்துவ ரீதியாக எதையாவது பேசிட்டு இருப்பாங்க, அவர்களுக்கு வந்து உடல்ல இருக்கும் பொழுது ஒரு லேமேன் லாங்குவேஜ்ல வந்து புரியாது. அந்த சாதாரண மொழி பேசக்கூடியவர்களுக்கு மருத்துவர்கள் என்ன பேசுறாங்க, மருத்துவ ரீதியாக என்ன சொல்றாங்கன்றது தெரியாது. ஆனா அதே ஆத்மா உடல்லேருந்து வெளியில போகும் பொழுது அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும். அதே வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் உடலுக்குள்ள வந்து அதை சொல்லும். எங்கெங்க என்னென்ன நடந்தது, நர்ஸ் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, டாக்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்னெல்லாம் அங்க இருந்தது, அதை எல்லாத்தையும் ஒரே சமயத்துல கவனிக்க முடியும். அதை திரும்பவும் வந்து சொல்லும். ஸோ இந்த மாதிரியான பல விதமான அனுபவங்களை வந்து பலர் வந்து சந்திச்சிருக்காங்க. அதை வந்து விஞ்ஞான ரீதியில நிரூபணம் செஞ்சு அதை வந்து புத்தகங்களா வெளியிட்டிருக்காங்க. இப்ப முக்கியமா நாம செய்ய வேண்டியது என்னன்னா, நான் ஒரு ஆத்மா அப்படின்றது தெரிஞ்சிருக்கு, அந்த சக்தி வாய்ந்தது அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கு. ஆத்மா என்பது உடலை விட்டதுக்கு அப்புறமா இருக்கிற ஒரு சக்தி அப்படின்றத நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஆத்மாவாகிய நான் உடலுக்குள் இருக்கும் பொழுது அந்த உணர்வினுடைய அடிப்படையில் எப்படி நான் வாழ்க்கையை மேற்கொள்வது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பல விதமான பிரச்சனைகளுக்கு காரணம் நான் யார் என்கிற இந்த சரியான அறிமுகம் அடையாளமும் நாம் உணராததன் காரணத்தினால்தான். நான் ஒரு ஆத்மா, இந்தெந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன், இந்தெந்த பாத்திரங்களை, இந்தெந்த ரோல்ஸை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு சரியான ஒரு உணர்வில் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு என்பதும் வரும். நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு நடிகன், இந்த நாடகத்துல வந்து நடிச்சிட்டு இருக்கேன், என்னுடைய ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன், அதுதான் வந்து நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். இன்னொரு ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து முற்பிறவியை பத்தி கூட பேசணும். இப்ப முற்பிறவி என்பது இருக்கா இல்லையா, அது விஞ்ஞான ரீதியா எப்படி வந்து நிரூபணம் செய்யறது அப்படின்னு எல்லாம் கூட க்வெஸ்சன்ஸ் எழுது, கேள்விகள் எழுகிறது. அப்போ வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து நாம என்ன சொன்னோம், ஆத்மால நாம செய்கிற ஒவ்வொரு செயல்களும் வந்து முத்திரைகளா பதிஞ்சிடுது, நினைவுகளா வந்து எல்லாமே பதிஞ்சிடுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ ஆத்மா அந்த நினைவுகளும் உணர்வுகளோட தான் வந்து இன்னொரு உடலுக்கு போகுது. இன்னொரு உடலுக்கு போகும்பொழுது அந்த ஆத்மாவிற்கு வந்து இந்த நினைவுகளும் உணர்வுகளும் அப்படியே இருக்கும். ஆனா ஒரு சிறு குழந்தை அப்படின்றதுனால அதனால அதற்கு பேசுற திறன் கிடையாது, அதால எதையுமே வெளிப்படுத்த முடியாது. இப்ப நம்ம நல்லா உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா, ரொம்ப சின்ன குழந்தை, சில மாதங்கள் சில நாட்களான குழந்தைகளை பார்க்கும்போது தானா சிரிக்கும், தானா அழும். நாம நினைச்சுக்குவோம் நம்ம பார்த்துதான் அது சிரிக்குது, நம்மை பார்த்துதான் அது அழுதுன்னு நினைக்கிறோம். அது வந்து பிரசன்ட்லயே இல்லை, நம்ம வந்து அதுக்கு தெரியவே தெரியாது. அது வந்து தன்னுடைய முற்பிறவிகளின் ஒரு சில நினைவுகளை வச்சுதான் அது அழறதோ சிரிக்கிறதோ செஞ்சிட்டு இருக்கு. ஆனால் அதை வெளிப்படுத்த முடியவதில்லை, ஏனென்றால் பேசுற திறன் வந்து அந்த சின்ன குழந்தைக்கு இருக்கிறது இல்லை. யூஸ்வலா ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் அந்த நினைவுகள் எல்லாமே வந்து அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த இயற்கையினுடைய அந்த விதிப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடும். ஒரு சில குழந்தைகளை பாத்தீங்கன்னா அந்த 3-4 வயது வரைக்கும் கூட அவர்களுக்கு வந்து தன்னுடைய முற்பிறவிகளுடைய ஒரு சில விஷயங்கள் நினைவுக்கு இருக்கும். அதை வச்சு அவங்க சொல்லுவாங்க, நான் இங்க இருந்தேன், இவர்களை எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லுவாங்க. அதை நாம வந்து இக்னோர் செய்யாம அங்க போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அவர்கள் சொல்வது உண்மை என்பது தெரியும். அதுக்கு காரணம் வந்து அவர்களுடைய முற்பிறவிகள்ல அதெல்லாம் நடந்திருக்கு, அந்த நினைவினுடைய அடிப்படையில அந்த குழந்தைங்க பேசுறாங்க.
அறிவியல் ரீதியாவே வந்து நிறைய ஆராய்ச்சிகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த உடல் அப்படின்றது எப்படி வந்தது, உயிர் அப்படின்றது எப்படி வந்தது, இந்த உலகத்தை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள், மனிதர்களை பத்தியே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவங்களுக்கு ஒரு தெளிவான விடையே எதுவும் கிடைக்கல. கடைசியில அவங்க கிட்ட கிடைச்ச ஒரு க்ளூ என்னன்னா, ஏதோ ஒரு விதமான சூப்பர் பவர் அப்படின்றாங்க ஆராய்ச்சி ரீதியா. அதாவது என்னன்னா, ஒரு புத்திசாலியான ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்தான் வந்து ஒரு விளையாட்டு ஒண்ணு நடத்திட்டு இருக்கு. அந்த விளையாட்டுல நம்ம எல்லாம் வந்து கலந்துட்டு இருக்கோம், பங்கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து எழுத்துப்பூர்வமாவே வந்து எழுதி கொடுத்துருக்காங்க.
விஞ்ஞானம் அப்படின்றது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ், இதுதான் இப்படித்தான் அப்படின்னு சொல்றது கிடையாது. இப்படி இருக்கலாம், இதற்கு மேல் வேறொரு விஷயங்களும் தகவல்களும் வெளியில வரலாம் அப்படின்றதுதான் விஞ்ஞானம். சோ விஞ்ஞான ரீதியாக பலவிதமான தகவல்கள் இருந்தாலும் எதுவுமே இதுதான் சரி இதுதான் தவறு அப்படின்னு நிரூபணம் என்பது ஆகது கிடையாது. பலவிதமான தியரிஸ் இருந்தாலும் நம்ம உண்மை என்ன என்பதை வந்து நாம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நாம என்ன பார்த்தோம்னா பலவிதமான நம்பிக்கைகள், பலவிதமான பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதை நமக்கு நாமே சோதித்து பார்க்க வேண்டும், அதை அனுபவமும் செய்து பார்க்க வேண்டும். அப்ப நமக்கு உண்மை என்பது நமக்கே தெரிஞ்சிடும். இப்போ ரீசெண்டா சமீப காலத்துல வந்து மன ரீதியான கோளாறுகள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்ல யார் மேலேயாவது ஏதாவது ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கும் பொழுது இந்த மனோதத்துவ நிபுணர்கள் சைக்கியாட்ரிஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன், அதாவது முற்பிறவில ஏதாவது நடந்தது அது இவர்களை பாதித்து இருக்கிறதா அப்படின்றதை சோதித்து பார்ப்பதற்காக ஹிப்னாட்டிசம் தன் வசப்படுத்தி வசிய முறையில வந்து அவர்களுடைய மனதினுடைய ஆழத்துல என்னென்ன இருக்கு அப்படின்றத மேல கொண்டு வரதுக்காக ட்ரை பண்றாங்க. அதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆத்மா வந்து ஒரு டேப் மாதிரின்னு வச்சுக்குவோம், அது எல்லா விஷயங்களும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ இந்த பிறவியில வந்து இப்படிப்பட்ட மனிதர்களை வந்து அவங்க சந்தித்ததே கிடையாது, இந்த பிறவியில அவங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாதுன்னு வச்சுக்குவோம். அவர்களுக்கு இந்த பிரச்சனை மன ரீதியான இந்த கோளாறுக்கோ வியாதிக்கோ என்ன பிரச்சனை என்பதை கண்டுபிடிப்பதற்காக அந்த ஹிப்னாட்டிசம் முறையில மனதை வந்து சைலன்ஸ்ல கொண்டு போறாங்க. அந்த சைலன்ஸ் ஆகும்பொழுது எண்ணங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாயிடும். ஸோ ஸ்லோ ஆகும்பொழுது அது அப்படியே அந்த ஆத்மா அப்படின்ற அந்த டேப்பை வந்து ரீவைண்ட் பண்றாங்க. ஸோ ரீவைண்ட் பண்ணும்போது 10 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடந்தது, 25 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு பாக்குறாங்க. அப்படி 10 வருஷம் 25 வருஷம் வந்து ரீவைண்ட் பண்ணும் பொழுது நம்மால 40 வருஷம் 50 வருஷம் கூட ரீவைண்ட் பண்ண முடியும் இல்லையா. ஆனா அந்த ஆத்மா இதே உடல்ல இருந்திருக்க முடியாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி ரீவைண்ட் பண்ணும் பொழுது அந்த ஆத்மா இருந்திருக்கும், அந்த ஆத்மாக்களினுடைய நினைவுகள் இருந்திருக்கும், அந்த சம்பவங்களும் அந்த உணர்வுகளும் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஆனால் அந்த ஆத்மா இந்த உடல்ல இருந்திருக்காது, அந்த ஆத்மா வேறொரு உடல்ல இருந்திருக்கும். சோ அந்த மாதிரி பின்னாடி போய் பார்க்கும்போது ரீவைண்ட் செய்து பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு காலகட்டத்துல நடந்த ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு மனிதர்களோடு ஏற்பட்ட முரண்கள் அந்த மாதிரி விஷயம்தான் மன ரீதியான கோளாறுக்கு காரணம் அப்படின்றத வந்து மனோதத்துவ நிபுணர்கள் அந்த ஆராய்ச்சியில அந்த ஒரு நோயாளியினுடைய பிரச்சனைக்கு இது காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது முற்பிறவி என்பது இருந்திருக்கு, அந்த பிறவில ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத வந்து நாம ப்ரூவ் பண்ண முடியும்.
இப்ப வந்து உண்மை வந்து தெரியும்னு சொன்னீங்க. இன்னைக்கு காலகட்டத்துல வந்து ஒரு பெரிய உண்மையை வந்து நாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு அமைதியான தூய்மையான அன்பான ஆத்மா அப்படின்னு இந்த நம்பிக்கையை நான் ஏற்படுத்திக்கிறதால எனக்குள்ள ஏதாவது மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். இது வந்து என்னுடைய லைஃபுக்கு எவ்வளவு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும்.
பல சத்சங்கங்கள்ல வந்து நம்ம ஆத்மா அப்படின்றத கேக்குறோம், அதுக்கப்புறமா அதை விட்டு வெளியில வரும்பொழுது அதை நாம மறந்துடுறோம். திரும்பவும் வந்து நான் வந்து ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு மனைவி, நான் ஒரு மேனேஜர், நான் ஒரு சேர்மன், அந்த உணர்வுல தான் நாம வந்துடுறோம். அவர்களும் தூய்மையான ஆத்மா அப்படின்ற உணர்வுல பார்க்கும் பொழுது வந்து பிரச்சனைகள் ஏற்படாது. இப்ப நம்ம ஆன்மீக உணர்வுல வரும்பொழுது நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு தூய்மையான ஆத்மா அப்படின்ற ஒரு உணர்வுல வரும்பொழுது நான் மற்றவர்களையும் அப்படியே பார்ப்பேன், அவர்களும் ஒரு தூய்மையான ஆத்மா. சோ என்னுடைய உறவு என்பது மிகவும் உயர்ந்ததாக இருக்கும்.
நீங்க சொன்னீங்க எல்லா ஆத்மாவே வந்து நல்ல ஆத்மா, தூய்மையான ஆத்மா, அமைதியான ஆத்மா, அன்பான ஆத்மான்னு சொன்னீங்க. அப்ப தீயவர்கள் யார், கெட்டது செய்யறது யார்?
சாதாரணமாவே வந்து எந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா ஆத்மால வந்து நாம செய்கிற செயல்களும் அந்த உணர்வுகளும் அந்த சக்தியும் வந்து படிவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்ல, நம்ம செய்கிற செயல்களினுடைய அத்தனை பலன்களும் வந்து நாம தான் அனுபவம் செய்யறோம் இல்லையா, அவை அனைத்துமே வந்து ஆத்மாவில வந்து பதிந்து விடுகிறது. உதாரணத்துக்கு வெள்ளை புடவை அணிஞ்ச 5 சகோதரிகள் வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்றாங்க, அவங்க ட்ரெயின்ல ஏறாங்க. அந்த ட்ரெயின்ல ஏறும்பொழுது அந்த 5 பேருடைய அந்த புடவையும் வந்து அவ்வளோ தூய்மையா இருக்கு, வெள்ளையா இருக்கு. 2 நாள் பயணம். ஸோ அந்த ட்ரெயின்ல வந்து 2 நாள் பயணம் முடிச்சு அவங்க இறங்கும் பொழுது அவர்களுடைய புடவையில வந்து நிச்சயமா வந்து ஏதாவது கறைகளோ அழுக்கோ ஏற்பட்டிருக்கும் இல்லையா. அப்போ அந்த கறைகளும் அழுக்கும் வந்து அந்த 5 பேருடைய புடவையில ஒரே இடத்துல இருக்குமா? இருக்காது. வேறு வேறு இடத்துல அவர்களுடைய அந்த பயணத்தின் அடிப்படையில அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அந்த பயணத்துல அதனுடைய அடிப்படையில அந்த புடவையில வந்து கரைகளும் அழுக்கும் இருக்கும். ஒரு சில புடவையில அதிகமா இருக்கலாம், ஒரு சில புடவையில குறைவா இருக்கலாம், ஒரு சில புடவையில விதவிதமான இடத்துல இருக்கலாம். அவங்க வந்து இறங்கி வராங்க. இப்போ நீங்க அவங்கள பாக்குறீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கரையையும் அழுக்கையும் வந்து அந்த புடவையினுடைய ஒரு டிசைன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா ஐயோ அந்த புடவை நல்லாவே இல்லை, அந்த டிசைன் எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு டிசைன்ல புடவை கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. ஏன் அப்படின்னா அது அறியாமை. தெளிவு ஞானம் அப்படின்னா என்னன்னா, புடவை அவர் அணிந்திருக்கிற அந்த புடவை என்பது வெள்ளை. இந்த பயணத்துல அவங்களுக்கு கரைகளும் அழுக்கும் ஏற்பட்டிருக்கிறது, அதை தோச்சுட்டா போயிடும். அது புடவையினுடைய ஒரு பகுதியோ அந்த புடவையினுடைய டிசைனோ கிடையாது. அதுதான் ஞானம், அதுதான் தெளிவு. அறியாமை என்பது அந்த புடவையில் மேல் படிந்திருக்கும் அழுக்கையும் கரையையும் அந்த புடவையின் ஒரு பங்காகவே பகுதியாகவே பாவித்து பார்ப்பது, அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பது அறியாமை. அதே போலதான் ஆத்மாக்கள் எல்லோருமே வந்து மிக தூய்மையானவர்கள். வாழ்க்கை என்ற பயணத்துல எல்லாருமே வந்து தூய்மையாக தொடங்குகிறார்கள். அந்த பயணத்தின் பொழுது அவர்கள் செய்கின்ற செயல்களினால் பலவிதமான அழுக்குகளும் கரைகளும் அந்த ஆத்மாவில் படுகிறது. ஆனா நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, இவங்க வந்து ரொம்ப கோபக்காரங்க, இவங்க எப்பவுமே இப்படிதான், இப்படிதான் அவங்க பேசுவாங்க, இவங்க எதை செஞ்சாலும் இப்படிதான் செய்வாங்க. சோ கெட்டவர்கள் தீயவர்கள் அப்படின்றது வந்து என்னது, அவருடைய பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் அந்த வாழ்க்கை என்கிற அந்த பயணத்துல ஒரு சில பழக்கங்கள் கரையாக அழுக்காக அவர்கள் மீது படிந்திருக்கிறது. ஆனால் அவர்களும் இந்த வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய பொழுது மிகவும் தூய்மையான ஒரு ஆத்மா என்பது நமக்கு தெரியாததால் அந்த அறியாமையின் அடிப்படையில் அவரவர்களை நாம் அந்த அழுக்கோடே பார்க்கிறோம். அதுதான் அவர்களுடைய சுபாவம், அதுதான் அவர்களுடைய குணம் என்பது நம்முடைய கண்ணோட்டமாக மாறி போய்விடுகிறது. இந்த தெளிவு ஞானம் என்பது நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றுகிறது. நான் ஒரு ஆத்மா, தூய்மையான அமைதியான ஆத்மா என்று நான் என்னை உணரும் பொழுது அதே உணர்வு அவர்களும் ஆத்மா, அவர்களும் என்னை போலவே தூய்மையானவர்கள், அமைதியானவர்கள், அன்பானவர்கள் என்கிற உணர்வு தானாகவே வரும். அந்த உணர்வின் அடிப்படையில் இந்த எனர்ஜி, இந்த சக்திகளின் பரிமாற்றம் என்பது மிக உயர்ந்ததாக இருக்கும். இந்த உறவும் மிக உயர்ந்ததாகவே இருக்கும்.
நான் இப்போ வந்திருக்கிற ஒரு பயணம் வந்து ஒரு ஆன்மீக பயணம்னு நான் நினைக்கலாம். ஏன்னா நான் ஒரு ஆத்மாவா இருக்கும் பொழுது நான் இன்னாருடைய மகள், இன்னாருடைய மனைவி அப்படின்ற வேறுபாடு அதெல்லாம் எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது இல்லையா.
நான் ஒரு ஆத்மா என்ற உணர்வில் இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சொல், நம்முடைய செயல்கள் வேறு மாதிரியாக இருக்கும். நான் யார் என்ற உணர்வுதான் என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சொல், என்னுடைய செயலின் ஆதாரத்தில் இருக்கிறது. நான் யார் என்கிற உணர்வுதான் என்னுடைய எண்ணங்கள், சொல், செயல் என்பதை முடிவெடுக்கிறது. என்னுடைய எண்ணம், நான் தீர்மானிக்கிற விஷயங்கள், என்னுடைய செயல்கள் என்பது நான் யார் என்று எனக்கு நினைவிருக்கும் பொழுதுதான். இப்போ உதாரணத்திற்கு வந்து டாக்டர் இருக்காரு, சர்ஜன் வச்சுக்கோங்க, அவர் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஆபரேஷன் செய்ய போகிற நோயாளி இருக்காரு. அந்த டேபிள்ல வந்து எல்லா ஆயுதங்களும் ரெடியா இருக்கு. ஆபரேஷனை தொடங்க போறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அவர் நினைவை இழந்துடுறாரு. தான் ஒரு டாக்டர் அப்படின்றதே மறந்துடுறாரு. அந்த உணர்வே அவருக்கு இல்லை. எல்லாரும் சேர்ந்து நீங்க டாக்டர் தான், உங்களால இந்த அறுவை சிகிச்சையை செய்ய முடியும், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலும் அவரால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் தான் ஒரு டாக்டர் அப்படின்ற அந்த நினைவு இருந்தால்தான் அந்த நினைவின் அடிப்படையில் சேகரித்து வைக்கப்பட்ட அத்தனை தகவல்களும் அவருக்கு கிடைக்கும். ரெண்டாவது கட்டத்துல வந்து அவர் ஒரு டாக்டர், ஒரு ஆபரேஷன் செஞ்சிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து அந்த முகத்தை பார்த்தால் அது அவருடைய மகன். அப்ப என்னாகும், டாக்டர் அப்படின்ற நினைவு போய் தான் ஒரு தந்தை அப்படின்ற உணர்வு என்பது மேலோங்கும். அப்ப உடனே வந்து தனக்கும் தன் மகனுக்கும் ஏற்பட்ட அந்த விஷயங்கள், அந்த சம்பவங்கள், அந்த பற்று, அட்டாச்மெண்ட் அதெல்லாம் எமர்ஜ் ஆகும், அதெல்லாம் நினைவுக்கு வரும். அப்ப என்ன ஆயிடும்னா, தான் ஒரு டாக்டர் என்பதை விட தான் ஒரு தந்தை அப்படின்ற ஒரு நினைவு மேலோங்கி நிற்கும். அவரால் ஆபரேஷன் கூட செய்ய முடியாது, கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. சோ தான் யார் என்கிற நினைவு என்பது ரொம்ப முக்கியம். நான் யார் என்கிற நினைவின் உணர்வின் அடிப்படையில் தான் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய செயல்கள் என்பது ஏற்படும். இதனாலதான் நான் ஒரு ஆத்மா அப்படின்ற உணர்வு என்பது மிக மிக முக்கியம். ஒரு தவறான உணர்வு தான் நம்மை தவறான பாதையில தவறான வழியில கொண்டு சென்றிருக்கு. இப்போ நான் ஒரு தாயாக இருக்கிறேன், ஒரு கம்பெனியினுடைய முதலாளி, நான் ஒரு கணவன், நான் ஒரு மனைவி அப்படின்ற உணர்வுல இருக்கும் பொழுதுதான் நம்முடைய எண்ணங்கள் அதன் அடிப்படையில உருவாகுது, நம்முடைய செயல்களும் அதன் அடிப்படையில இருக்கு. இப்போ நான் ஒரு தந்தை, இந்த குழந்தைக்கு வந்து நான் தந்தை அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும் பொழுதுதான் நான் அவனை வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரேன். அவன் சொல்றது எதையுமே கேட்க மாட்டேன்றேன். ஏன்னா நான் ஒரு தந்தையாகவே நான் அந்த ரோல செஞ்சிட்டு இருக்கேன். அவனுடைய விருப்பங்கள் என்ன அப்படின்றத நான் கன்சிடர் பண்றதே இல்லை. அப்போதான் வந்து அங்க விவாதங்கள் ஏற்படுது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது, உறவுகள்ல விரிசல் என்பது ஏற்படுகிறது. டென்ஷன் ஆகட்டும், பிரச்சனைகள் ஆகட்டும், எல்லாமே வந்து எதனுடைய அடிப்படையில வருது அப்படின்னா, நான் ஆத்மா என்பதை மறந்துவிட்டு நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற அந்த கதாபாத்திரங்களாகவே நாம் மாறிவிட்டோம். அதனாலதான் இன்றைக்கு வந்து அத்தனை பிரச்சனைகளும். நான் ராஜா வேஷம் போட்டாலும் சரி, வேலைக்காரன் மாதிரி நான் வேடம் போட்டாலும் சரி, நான் ஒரு ஆத்மா. இந்த வேடங்களை நடிகனாக இருக்கக்கூடிய நான் இந்த வேடங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு உணர்வுல நாம வந்து அந்த வேடத்தை சிறப்பாக செய்ய முடியும் இல்லையா. இப்போ நடிகன் வந்து தான் நடிகன் என்பதை மறந்து விட்டால், வேலைக்காரனாக அவன் நடித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் தான் நடிகன் என்பதை மறந்து விட்டான். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, அவன் வேலைக்காரனாகவே தான் நினைத்து கொண்டு அதை செய்து கொண்டிருப்பான். அதுல வந்து துக்கம் ஏற்படும், மன வருத்தம் ஏற்படும், ஏன் நான் இதை செய்யணும்னு ஏற்படும் பல குழப்பங்கள் அதனால் தான் வருகிறது. ஏனென்றால் அவன் அந்த கதாபாத்திரமாகவே மாறி போய்விடுகிறான். ஆனால் நான் ஓர் ஆத்மா, அவனும் ஓர் ஆத்மா, அந்த மாதிரி ஒரு உணர்வுல இருக்கும் பொழுது என்னைப் போலவே அவனும் தூய்மையானவன், அவனாலும் நல்ல தீர்மானங்கள் எடுக்க முடியும், அவனாலும் அவனுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில, அந்த உணர்வுல நாம வந்து பேசும் பொழுது நம்மிடமிருந்து அந்த சக்தி, அந்த எண்ணங்களின் உணர்வுகளின் சக்தி அவர்களை போய் அடைகிறது. அப்பொழுது அங்கு உறவுகள் வந்து சுமூகமாக இருக்கிறது. நான் ஒரு முதலாளியாக, நான் ஒரு மனைவியாக, நான் ஒரு கணவனாக, நான் ஒரு பெற்றோராக நாம் செயல்படும் பொழுது இருப்பதை விட, நான் ஒரு ஆத்மா, அன்பும் அமைதியும் நிறைந்தவன் என்கிற உணர்வோடு செயல்படும் பொழுது, முதலாளியாக இருந்தாலும் சரி, வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, நான் ஒரு நல்ல நடிகன், எனக்குள் இருக்கும் இத்தனை திறன்களும் வெளிப்படும். எதை செய்தாலும் அதை நான் சிறப்பாக செய்வேன். ஸோ இவை அனைத்துமே வந்து நான் யார் என்கிற ஒரு உணர்வின் அடிப்படையில் தான் இருக்கு. இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே என்ன, மகிழ்ச்சியும் சரி அமைதியையும் சரி நாம் எங்கேயுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை, அவை அனைத்தும் என்னுடைய இயல்பு அப்படின்ற ஒரு உணர்வுல இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது மிக எளிதாக இருக்கும், நம்முடைய உறவுகள் மிக சுலபமாக இருக்கும்.
நிச்சயமா நீங்க சொன்னதுலயே வந்து புரிஞ்சிடுச்சு. நம்ம எல்லாருமே வந்து ஒரு சுய நினைவே இல்லாம இருக்கிறோம். அதனாலதான் வந்து நமக்கு இயல்பான சுபாவம் அப்படின்றதே வந்து நம்ம மறந்துட்டோம். இந்த அமைதி அன்பு எல்லாம் வந்து நமக்குள்ளவே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துட்டு நடுவுல வந்த குணத்தை எடுத்து போட்டுக்கிட்டு நாம இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதுதான் வந்து உண்மை, எங்களுக்கு அழகா புரிய வச்சீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
இந்த நிகழ்ச்சியில நாம வந்து ஒரு அற்புதமான விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம். நான் யார், நான் ஒரு தூய்மையான அமைதியான அன்பான ஆத்மா அப்படின்னு. இந்த தேடல் இதோட முடிஞ்சிடல, இன்னொரு ஒரு முக்கியமான பரிச்சயம் இருக்கு, அதுதான் பரமாத்மா. பரமாத்மா யார், அவர் எங்க இருக்கிறார், அது நம்ம அடுத்த நிகழ்ச்சியில கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. Is that
பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி